السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. وبعد، கவனத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் தொடர்ந்து பல வகுப்புகளில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் ஒரு முஸ்லிம் பற்றி பிடித்து பேணி வாழ வேண்டும், மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் வேதத்திலிருந்தும் நபியுடைய சுன்னாவிலிருந்தும் எடுக்கப்பட்டது விளங்கப்பட்டதுதான், அதற்கு மாற்றமாக தனி மனிதனுடைய எந்த விதமான சிந்தனைக்கும் அல்லது கருத்துகளுக்கும் இந்த மார்க்கத்திலே இடம் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்திலே நமக்கு பேசி வருகிறார்கள். இது சஹீஹுல் புகாரியின் கடைசி பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூல் கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாப் வஸ்ஸுன்னா. இது இப்போது தமிழகத்தில் கூட நீங்கள் இவற்றை எல்லாம் எடுத்து இந்த ஹதீஸ்களை வாசித்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நடந்த வகுப்புகளிலே ஒரு பெரும்பான்மையான ஹதீஸ்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், இன்று இந்த வகுப்பு இந்த தொடருடைய ஒரு கடைசி வகுப்பு. இதிலே நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்கின்ற பாடத்தின் அந்த சுருக்கத்தையும் இதனால் வரை படித்த பாடத்தின் சுருக்கங்களையும் நாம் பார்த்து இருக்கின்றோம். ஒவ்வொரு கருத்தாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்து செல்வோம். இன்றைய பாடத்திலே நாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்குரிய ஹதீஸ்களை பதிவு செய்து கொண்டு வந்தார்கள். இப்போது இன்று சில விளங்கி இருப்பதைப் போன்று குர்ஆன் சுன்னா என்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இவர்கள் அரபியை படித்துக் கொண்டு இவர்கள் கூறுகிற அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல் என்று எவரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவாக இருந்திருக்கிறார். நான் சொல்ற விஷயம் புரியுதா? புரியல உங்களுக்கு? பெரும்பாலான பேருக்கு புரியல, இந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். அதாவது குர்ஆன் சுன்னாவை ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி பின்பற்றுவது? இந்தாங்க குர்ஆன், இந்தாங்க ஹதீஸ், நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுறத பின்பற்றிக் கொள்ளுங்க. இந்தாங்க குர்ஆன் ஹதீஸ் கையில வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க என்று அவரவருடைய விருப்பத்திற்கு குர்ஆன் ஹதீஸ் விடப்படுவதா, அல்லது இந்த குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறதா, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறதா, ஒரு வரைமுறை இருக்கிறதா, அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை அணுகுவதா, அல்லது உம்மத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களும் அவரவருடைய விருப்பத்திற்கு அவரவருடைய புரிதலுக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா? இப்ப புரியுதா? அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டுல நீங்க என்ன நிலைப்பாட்டை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? அதை முதல்ல முடிப்போம். இப்ப ஒவ்வொரு மனிதனும் தர்ஜுமாவை வைத்துக் கொண்டோ அல்லது எனக்கு அரபி தெரியும் என்றோ தான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து புரிவது பார்க்கும் என்று சொன்னால் உம்மத்தில் மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தீனாக ஆகிவிடும், அவ்வளவு கருத்து வேற்றுமைகள் வந்துவிடும். ஆக இந்த குர்ஆன் ஹதீஸை புரிவதிலே ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது, இதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்ப இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த விஷயம், அந்த வரைமுறை அந்த ஒழுங்குமுறையை எங்கிருந்து எடுப்பது, யார் சொல்லிக் கொடுப்பது? சரியா? அந்த வரைமுறையை இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்க வேண்டும் என்றால், அந்த இப்படித்தான் என்ற அந்த வரைமுறை, அந்த திட்டம், அந்த ஒழுங்குமுறை, அந்த அடிப்படைகள், அவை எது, அதற்கு என்ன ஒரு அளவுகோல் என்பதை புரிந்தாக வேண்டும். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முழு பாடத்திலும் என்ன சொல்ல வருகிறார்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அந்த பின்பற்றுதல் சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். புரிகிறதா? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எதுவும் மார்க்கம் இல்லை, மனித சிந்தனைகள் மார்க்கம் இல்லை. குர்ஆனிலே ஹதீஸிலே சட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு ஆராய்ச்சி என்ற பெயரிலே, சிந்தனை என்ற பெயரிலே இந்த மார்க்கத்திலே புதிய ஒன்றை உழைப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதற்கு பிறகு இந்த குர்ஆன் ஹதீஸ் நபித்தோழர்களிடமிருந்து பெறப்பட்டு, யார் இந்த குர்ஆன் ஹதீஸை நபியிடமிருந்து நேரடியாக கற்றார்களோ அந்த நபித்தோழர்களிடமிருந்து பெறப்பட்டு, அவர்கள் எதிலே யோகோபித்த முடிவு வைத்திருந்தார்களோ அதற்கு நாம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்களோ அதிலும் நமக்கு வேறு மாற்று கருத்து இல்லாமல், அவர்களை போன்றே இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியதாக ஆகிவிடும். ஆகும். அப்படி இல்லைன்னா அது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியதாக ஆகாது, மன இச்சையை பின்பற்றியதாக ஆகும் என்பதை இந்த நூலுடைய பல ஹதீஸுகளிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். இன்றைய பாடத்திலும் இந்த இரண்டாவது அடிப்படையை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழுத்தமாக விரிவாக விவரிக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? குர்ஆன் ஹதீஸ் என்று ஒவ்வொருவரும் அவருடைய ஊருடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு விளையாடாதீர்கள். இளையாங்குடியில ஒரு மாதிரி இருக்கும், கீழக்கரையில ஒரு மாதிரி இருக்கும், அலகாம்பட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கும், அவரவர் ஊரிலே ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு அது குர்ஆன் ஹதீஸ் என்று விளையாடாதீர்கள். அப்படி என்றால் இந்த மார்க்கத்திற்கு என்று அல்லாஹு தஆலா சில ஊர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த ஊரிலே நபி அவர்கள் அனுப்பப்பட்டு 13 ஆண்டு காலம் அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டு நபித்துவத்தின் ஒரு பெரும் பகுதியை கிடைத்தார்களோ அந்த மக்கா நகரம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்து வந்து மதீனாவிலே, மதீனா நகரத்திலே தங்கி அங்கேயே இறந்தார்களே, அங்கே பல நூறு சஹாபாக்கள், 1000 சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து இறக்கப்பட்ட குர்ஆனையும் நபி அவர்கள் விளக்கமாக கூறிய ஹதீஸுகளையும் பெற்றார்களே, அந்த மக்கா நகரத்தில், அந்த மதீனா நகரத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், வாழ்ந்த தாபிஈன்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை புரிந்தார்களோ, அதை விளங்கினார்களோ, அதை ஏற்றார்களோ, அந்த அடிப்படையில் நீங்களும் புரிந்து வாழுங்கள். ஏனென்றால் மக்கா நகரமும் மதீனா நகரமும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம், நபி வாழ்ந்த நகரம், நபியின் மீது குர்ஆன் இறக்கப்பட்ட நகரம், சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களாக, முஸ்லிம்களாக, வஹீதுகளாக, தாயிகளாக, முஅல்லிம்களாக உருவாக்கிய நகரம், அந்த இரண்டு நகரங்களில் தான் இஸ்லாம் உருவானது. குர்ஆன் இறக்கப்பட்டது, இஸ்லாம் உருவானது. குர்ஆன் இறக்கப்படும் போது தங்களுக்குரிய சந்தேகங்களை எல்லாம் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே நீ எங்கேயோ ஒரு உலகத்தினுடைய ஒரு கோடியிலிருந்து வந்துகிட்டு எங்க ஊர்ல உள்ள தீன் தான் கரெக்ட், நாங்கள் புரிஞ்சுதான் கரெக்ட் என்று வாதிடாதே. மக்காவிலே உள்ள சஹாபாக்கள், மதீனாவிலே உள்ள சஹாபாக்கள், தாபிஈன்கள் இந்த வசனத்திற்கு, இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று அவர்களை நீ அணுகு. சொந்த விஷயம் இவ்வளவு ஆழமான விஷயத்தை சொல்கிறார்கள். குரான் ஹதீஸ் என்ற அடிப்படையில் சமுதாயம் மன இச்சைக்கு ஆளாகுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடவை, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அவர்கள் ஹதீஸ் இருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இன்று இந்த தெளிவுகளை எல்லாம் ஏற்காத காரணத்தால் தான், இந்த தெளிவுகளை எல்லாம் ஏற்காத காரணத்தால் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குமோ அத்தனை அபிப்பிராயங்களாக ஆகிவிட்டன மக்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு எத்தனை பக்கமோ அத்தனை அபிப்பிராயங்கள், நாளுக்கு நாள் சிந்தனை புதிது புதிதாக உதித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பார். ஆக இந்த வரைமுறையை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி கொள்ளாதவரை, எப்படி நான் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவேன், அந்த என்னுடைய பின்பற்றுதல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் யாரை அல்லாஹ் அவர்களை நான் பொருந்து கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் பரிசுத்திற்கும் சான்றளித்தாரோ அந்த சஹாபாக்களுடைய கருத்தின் அடிப்படையில், ஞானத்தின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில், அவர்களின் முடிவின் அடிப்படையிலே நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறேன். இந்த ஒரு கருத்தை தான் நிர்ணயத்திற்குரியவர்களே மன்ஹஜு ஸலப் என்று சொல்லப்படும், அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சொல்லப்படும். ஆக இந்த இரண்டு அடிப்படைகளிலிருந்து மாறுபட்ட யாராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸை தவிர மனிதர்களுடைய முரண்பட்ட சிந்தனைகளை எல்லாம் மார்க்கத்தில் நுழைப்பவர்களும் சரி, அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சொன்னாலும் சரி, அவர்கள் அந்த ஜமாஅத்தை சேர்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள். தங்களை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உண்மையான ஒரிஜினல் அக்மால் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள், ஆனால் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர மாட்டார்கள். புரிகிறதா? இப்ப ஹதீஸை பார்ப்போம். باب ما ذكر النبي صلى الله عليه وسلم وحض على اتفاق اهل العلم وما اجتمع عليه الحرمان مكة والمدينة وما كان بهما من مشاهد النبي صلى الله عليه وسلم والمهاجرين والأنصار ومصلى النبي صلى الله عليه وسلم والمنبر والقبر. إمام بخاري فارتك يقول تعيب الذي الآخر நபியவர்கள் கூறிய செய்திகள். மேலும் மார்க்க அறிஞர்கள் அஹ்லுல் இல்ம், அல் இல்ம் என்றால் கல்வி, ஞானம், அஹ்லுல் இல்ம் கல்வி உடையவர்கள், ஞானம் உடையவர்கள் எதை ஒருமித்து ஏற்றுக்கொண்டார்களோ அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி வலியுறுத்திய ஆர்வமூட்டிய ஹதீஸுகள். இப்ப சில பெரிய விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அறிவாளர்களை பார்க்கிறோம், எளிமை உள்ளவர்கள் உலமாக்கள் என்று யாருமே கிடையாது, எல்லாமே ஆளுங்கள் பேசுறாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சந்தேகம் அல்லது புரிய முடியலன்னா அப்ப மட்டும் ஒருத்தர் போய் கேள்வி கேட்பாங்க, இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எங்க இருக்கு சொல்லிட்டு. அப்ப எல்லாமே ஆளுங்கன்னு சொன்னா அப்ப ஏன் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரகத்திலே சென்று விளக்கம் கேட்கிறீர்கள்? இதுக்காக வேண்டிய திருச்சியில ஒரு குரூப் உட்கார்ந்து அண்ணாச்சாரத்தில் பத்திரிகை உடன் நடத்திட்டு அவர்களுடைய வாதம் என்ன, எல்லாமே ஆளுங்க, யாரு வேணாலும் ஆளுங்க, எல்லாமே ஆளுங்க, தனியா ஆளுங்கன்னு இழிவு உள்ளவர்கள் ஒண்ணுமே கிடையாது, நீ நாளும் நான் ஆளும் எல்லாரும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம் பார்க்கறது, இப்படி ஒரு கூட்டம். அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய மறுப்பை அங்கே பார்க்கிறோம். இழிவு குர்ஆன் ஹதீஸுடைய இழிவு என்பது கற்பதை கொண்டும் அதை கற்றவர்களுடைய அந்த தொடர்பிலே இருப்பதை கொண்டும் தான் இல்மி என்பதை தவிர, வெறும் லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்திலே நுழைந்து விட்டாலே குர்ஆன் எல்லாம் தானா உள்ளுக்குள்ள இறங்கிடும், ஹதீஸ் எல்லாம் தானா சிந்தனைக்குள்ள புகுந்துடும், எல்லாம் நம்ம விளங்குறதுனா சரி, நம்ம விளங்குறதுனா சரியாக தான் இருக்கும், நம்ம சொல்ற கருத்தெல்லாம் சரியாக தான் இருக்கும் என்று நினைப்பதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? கல்வி என்பது படிப்பதை கொண்டு, கற்பதை கொண்டு, கல்வி மாணவர்களோடு இருப்பதை கொண்டு ஏற்படக்கூடிய ஒன்றை தவிர அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக, யார் இந்த அமைப்பில் இருப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப அடுத்து என்ன சொல்கிறார் இமாம் புகாரி, மேலும் அல் ஹராமானி இரண்டு புனித தலங்கள் மக்கத்துவல் மதீனா, மக்காவும் மதீனாவும். அதாவது அங்கே உள்ள ஒரு உலமாக்கள் அறிஞர்கள் எதை அவர்கள் ஒருமித்தமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதை பின்பற்றுவது. உமது தமிழ் அழகில் அவமானி மக்கத்துவல் மதீனா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன இந்த விஷயம் இன்று நமக்கு எவ்வளவு தெளிவான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது பாருங்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிற பாடத்தில் தான் இமாம் புகாரி தலைப்பு எழுதுகிறார்கள். என்ன தலைப்பு? மக்கா மதீனாவுடைய அழிவு உள்ளவர்கள் மார்க்க அறிஞர்கள். அப்ப மார்க்க அறிஞர்களாக யார் இருந்தார்கள் மக்கா மதீனாவிலே? சஹாபாக்களும் அவர்களுடைய மாணவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் அவர்களுடைய அந்த கருத்துக்களை யோகோபித்த கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸிற்கு விளக்கமாக எடுத்து பின்பற்றுங்கள். இப்ப ஏன் அதற்கு என்ன காரணம்? மக்கா மதீனாவுடைய அறிஞர்களை அங்கே வாழ்ந்த சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் என்பதை தலைப்பிலேயே அவர்கள் சொல்லிக் கொண்டு சென்று பிறகு ஹதீஸுகளை பதிய வைத்துக் கொண்டே வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மக்காவிலும் மதீனாவிலும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடங்கள் இருக்கின்றன. அப்ப சில பேர் கேட்கலாம், பெரிய அறிவாளிகள், வாழ்ந்த இடங்களுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்பாங்க. நிச்சயமா அது இமாம் புகாரி அவரா தலைப்பு கொடுக்கிறாரு, நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஹதீஸில் இருக்கலாம் அப்படின்னு கேட்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடங்கள் அங்கேதான் இருக்கின்றன என்றால் காரைக்காலிலையும் மன்னார்குடியிலையும் ரசூல் சொல்லாலும் வாழல. எங்க வாழ்ந்தாங்க? மக்கா மதீனாவிலே வாழ்ந்தார்கள். அப்ப எங்கே வாழ்ந்தார்களோ அவர்கள் தீனை அதிகம் அறிந்தவர்களா? நீ தீனை அதிகம் அறிந்தவனா? நீ நபியோடு வாழவில்லை, நபியின் ஊரிலே வாழவில்லை, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வசனம் இறக்கப்பட்டது என்பதை நபியோடு வாழ்ந்தவர்கள் தான், அந்த இடத்தில் இருந்தவர்கள் தான் அறிவார்களை தவிர நீ அறிய மாட்டாள். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எங்கே தங்கியிருந்தார்கள்? மதராசிரியர் தங்கியிருந்தார்கள். எங்கே தங்கியிருந்தார்கள்? அரண்மனைக்காரர் தங்கியிருந்தார்கள். எங்கே தங்கியிருந்தார்கள்? மக்கா மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். முஹாஜிர் அன்சாரிகளுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் தெரியும். அவர்கள் தான் நபியோடு வாழ்ந்தவர்கள். நபி அவர்கள் தொழுத இடம் அங்கேதான் இருக்கிறது. வல் மின்பர், நபி அவர்கள் ஏறி பிரசங்கம் செய்த மின்பர் அங்கேதான் இருக்கிறது. வல் கபர், நபி இறந்த அடக்கமான கபரும் அங்கேதான் இருக்கிறது என்று தலைப்பை முடிக்கிறார்கள். எவ்வளவு அழகாக இந்த ஊர் இந்த ரெண்டு வரிகளிலே அவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார்கள் சஹாபாக்களை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு. இதுக்கு மேலையும் ஒருவன் புரியல என்று சொன்னா அல்லாஹ் யாரின் மீது வழிகேட்டை விதித்து விட்டாரோ அவர்களை நாம் யாரும் நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகிறாரோ நபியே, அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய எந்த நண்பரையும் பாதுகாவலையும் நீ காண மாட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக. அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் எல்லாருக்கும் முஸ்லிம்களுக்கும் இதாகி தருவார்கள். அப்ப என்ன சொல்கிறார்கள்? சஹாபாக்களின் அடிப்படையில் தான் குர்ஆன் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை இந்த உம்மத்து மீறக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் மக்காவில் தான் மதீனாவில் தான் வாழ்ந்தார்கள். எங்கே வாழ்ந்தார்கள்? மக்காவில் தான் மதீனாவில் தான் வாழ்ந்தார்கள். அங்கேதான் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் குர்ஆன் ஹதீஸ் அங்கங்கே தேவைக்கு ஏற்ப போதிக்கப்பட்டன. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அங்கேதான் இருந்தார்கள். நபி அவர்கள் தொடர்பித்த இடங்கள், இபாதத்து செய்த இடங்கள், அப்ப இபாதத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸ் மார்க்கத்தினுடைய சமபாதி ஹதீஸ்கள். அப்ப எங்கே நபி அவர்களுடைய இபாதத்து நடந்து யார் அந்த இபாதத்தை கண்கூடாக பார்த்தார்களோ அவர்கள் செய்வதும் சொல்வதும் அவர்கள் போதிப்பதும் இபாதத்தாக இருக்குமா? அல்லது அவர்களை விட்டு பிரித்து தனியாக புரிந்து கொள்வதை இவாதத்தாக இருக்குமா? அதுபோன்று நபி பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். எங்கே நிகழ்த்தினார்கள்? மதீனாவிலே நிகழ்த்தினார்கள். அப்ப அந்த பிரசங்கத்தை நேரடியாக கேட்ட சஹாபாக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு எப்படி நீங்கள் ஹதீஸை தனித்து எடுப்பீர்கள்? கடைசியாக நபி அவர்களின் வாழ்க்கையை அங்கேதான் முடிந்தது. அப்ப யார் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து யார் ஒரு வாழ்க்கையை முடிந்ததோ அந்த தோழர்களின் அடிப்படையிலே மார்க்கத்தை புரிவதா, அல்லது கால புலான் வகால புலான் இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு, இது எங்க ஜமாத்து கருத்து, இது உங்க ஜமாத்து கருத்து, இது எங்க நிலைப்பாடு, இது உங்க நிலைப்பாடு என்று மார்க்கத்தை கூறு போடுவதா? புரிகிறதா? இப்ப ஹதீஸுக்குள்ளே செல்வோம். மக்கா மதீனாவுடைய சிறப்புகளையும் அதற்கிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் தனித்தன்மையும் இமாம் புகாரி அவர்கள் அடுத்து விவரித்துக் கொண்டே செல்கிறார்கள். ஒரு கிராமவாசி فأبى ثم جاءه فقال أقلني بيعتي فأبى فخرج الأعرابي فقال رسول الله صلى الله عليه وسلم إنما المدينة كالكير تنفي خبثها وينسع طيبها. ஒரு கிராமவாசி கொஞ்சம் தூரத்து கிராமத்திலிருந்து வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். அங்கே மதீனாவிலே அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாகி விட்டது, காய்ச்சல் அதிகமாகி விட்டது. அப்போது அவர் என்ன சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னோடு செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் எனக்கு செய்து கொடுத்த அந்த பைஅத்தை முடித்து விடுங்கள், முறித்து விடுங்கள் என்று சொன்னார். அதாவது என்ன நடந்தது, மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பு வரை யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்பார்களோ அவர்களெல்லாம் தங்கள் சொந்த ஊரை விட்டுவிட்டு மதீனாவிலே வந்து குடியேற வேண்டும். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் இஸ்லாமின் மீதும் பையாத்து செய்வார், ஹிஜ்ரத்தின் மீதும் பையாத்து செய்வார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட இஸ்லாம் விதித்ததற்கு பிறகு எங்கிருந்தாலும் இஸ்லாமை பின்பற்றலாம், அதில் யாரும் தடை விதிக்க முடியாது, அவர்களுக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது என்ற நிலை வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரா இல்லை என்று கூறிவிட்டார். அப்ப இந்த கிராமவாசி என்ன செய்தார், மதீனாவுடைய அந்த சூழ்நிலை தாங்காமல் நான் திரும்ப எனது கிராமத்திற்கு சென்று விடுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும், அப்படி நீ பையாட்சி எனது பையாட்சியை முடித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவ பையாட்சியை முடிப்பது என்பது ஒரு பெரும் பாவம், பையாட்சியை முடிப்பது பெரும் பாவம். அப்ப ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் பாவத்திற்கு துணை போவார்களா? துணை போவது கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் நான் செய்ய மாட்டேன், அதனால் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப கடைசியா அந்த மனிதர் மதீனாவில் இருக்காமல் ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமலேயே அவர் வெளியேறிவிட்டார். இப்ப அவரை பற்றி மார்க்க அறிஞர்கள் பேசியிருக்கிற பல கருத்துக்களெல்லாம் இப்ப நம்முடைய இந்த சபைக்கு இப்ப தேவையில்லை. அடுத்து இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிக்கிறார்கள் அது நமது பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடியது. என்ன சொல்கிறார்கள், மதீனா அதற்கு சிறப்பு என்னவென்றால் கல்கீர், அது இரும்பு பட்டறையிலே இருக்கின்ற கொள்ளனின் துருத்தியை போன்று. அந்த துருத்தி, துருத்தினா தெரியுமா, ஊதுவாங்க நெருப்பு, அதிகம் நெருப்பு உண்டாக்கும். அப்புறம் அந்த இரும்புல வந்து நல்ல பழுக்கான பிறகு அதுல உண்ட அந்த துரும்பு மட்டும் எல்லாம் போயிடும், சுத்தமான இரும்பு மட்டும் தங்கிடும். அப்ப அந்த துருத்தி எப்படி இரும்புடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு இரும்பை சுத்தப்படுத்துகிறதோ அது போன்றுதான் மதீனா. இங்கே உள்ள அசுத்தத்தை எல்லாம் அது சுத்தமாக்கி நீக்கிவிட்டு அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விடும். வயசாவும் சீமுகா இந்த மதீனாவிலே இருக்கின்ற சுத்தம் அந்த நன்மை அதற்கு பிறகு பளிச்சென வெளிச்சமளிக்கும், வெளிச்சமாகும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பூமி என்பது பறந்து விரிந்திருந்தாலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி என்று ஒன்று இருக்கிறது. இந்த மதீனாவிற்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. மதீனாவிலே நேர்வழி குடிகொள்ளும், الإمام يأرز إلى المدينة كما تأرز الحية إلى جفرها எப்படி பாம்பு தனது பொறுத்துக்குள் வந்து இறுதியாக ஒதுங்குமோ அது போன்று ஈமான் மதினாவிற்கு வந்து ஒதுங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை போன்று இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்ப மதினாவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மார்க்கத்தை விளங்கியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மார்க்கமாகத்தான் இருக்கும். நல்லவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவிலே வைத்திருந்தான் என்ற கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அப்ப நம்மை விட இளையச்சம் உள்ள மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடிய மக்கள் மதீனாவிலே இருந்தார்கள். அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். அடுத்து ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ் மிக நீளமான ஹதீஸ். அதனுடைய கருத்து என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது அப்போது பலர் பல மாதிரி பேசினார்கள். அடுத்து உமர் அவர்கள் இறந்து விட்டால் நம்ம அவரை கலீஃபாக வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறார். இன்னொருத்தர் பேசுகிறார் நம்ம இவரை கலீஃபாக ஆக்கிடுவோம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை அப்துல் ரஹ்மான் அவர்களும் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை அவர்கள் பரிமாறிக் கொள்கிறார்கள். மினாவிலே ஹஜ்ஜுடைய காலத்தில் அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விரும்பினார்கள்? கலீஃபாக்களை தேர்ந்தெடுப்பதை யார் செய்வது என்ற ஒரு முறை இல்லாமல் யார் வேண்டுமானாலும் நான் அவரை கலீஃபாவாக்குவேன், இவரை கலீஃபாவாக ஆக்குவேன் என்று சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து, சின்ன சின்ன குடும்பமாக சேர்ந்து, யாருக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த விதமான முன் சென்ற அந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் இல்லாதவர்கள் எல்லாம் கலீஃபாவை தேர்ந்தெடுப்பதா என்று உமர் அவர்கள் கோபப்பட்டு நான் உடனடியாக மக்களை ஒன்று சேர்த்து ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப் போகிறேன் வினாவிலே என்று அபிப்பிராயப்பட்டார்கள். இப்ப என்ன நடக்க போகிறது? அடுத்து பக்கத்தில் யார் இருந்தார் என்று சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு உங்களுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் ரசூலுல்லாஹ்வுடைய முந்தி அந்த 10 தோழர்களிலே வரக்கூடிய அந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூனுடைய அந்த பட்டியலிலே உள்ளவர்கள், அல் அஷரத்துல் முபஷிராவிலே உள்ளவர்கள், நபியோடு அத்தனை போர்களிலும் பத்ரில் இருந்து கடைசி போர் வரை கலந்து கொண்ட சஹாபி. இதற்கு முந்தைய பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம், கலீஃபாக்களும் சரி பிந்திய மன்னர்களும் சரி உள்ளவர்களோடு மசூரா செய்யாமல் எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் என்று இதே புத்தகங்களுடைய முந்தைய பாடங்களிலே படித்திருக்கிறோம். தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால், குர்ஆன் ஹதீஸிலிருந்து தனக்கு கிடைக்கவில்லை என்றால், வேறு யாரிடமாவது அதற்குரிய விளக்கம் இருக்கிறதா, வேறு யாரிடமாவது அது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கிறதா என்று ஹலீஃபாக்களே தங்களுக்கு கீழ் உள்ள சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருந்தார்கள். அதாவது எந்த ஒரு சஹாபியுமே எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு தெரியாத மார்க்கத்தில் ஒன்று இருக்குதா என்று எப்போதும் பேசியதே கிடையாது. இன்று நம்மிலே பலர் பேசுவதை போல கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையும் மஷூராவுக்கு உட்படுத்தினார்கள். அதுவும் யாருடைய மஷூரா? 6 மாச ஆலிமானவர்களுடைய மஷூராவுடன். எப்படி மஷூரா? யாரோட மஷூரா கிடையாது? மார்க்க சட்டத்தை நிர்ணயிப்பது ஹராமா ஹலாலா, இது கூடுமா கூடாதா, யார் இந்த மசூரா கமிட்டியில் பார்த்தா 6 மாதத்துல ஆலிம் கோர்ஸ் படிச்சவங்க, அது எது தமிழ்நாட்டத்தை வச்சு 6 மாதத்துல ஆலிம் கோர்ஸ் படிச்சவங்க மஜ்லிஸ் ஷூரா உருப்படுமா மார்க்க அவங்களுக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாம் உடனே உமருடைய கையை பிடிச்சி அமீர் மினினே வேண்டாம் இங்கே பேசாதீர்கள், இந்த விஷயத்தை இங்கே பேசாதீர்கள். ஏன் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், ஹஜ்ஜ் என்பது ஒரு இபாதத், மக்காவை சுற்றி மதினாவை சுற்றி அது போன்று மக்கா மதினாவிற்கு வெளியில் உள்ள தூரமாக உள்ள கிராமத்து அரபிகள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் பேசுகின்ற பேச்சை, நீங்கள் இப்போது சொல்ல போகிற விளக்கத்தை, மார்க்க அறிவுரைகளை இந்த கிராம மக்களால் வெறும் உங்களுடைய இந்த பயானில் உட்கார்வதால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு பயான்ல எல்லாத்தையும் மண்டையில புரிஞ்சிட முடியாதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பயான்ல உட்கார்ந்தே வெளியில போனோம், அவங்க எல்லாம் முக்தி ஆயிடும். ஒரு சீரியை கேட்டா கேட்கறவங்க எல்லாம் முக்தி, ஒரு மாச பத்திரிகையை படிச்சுட்டு அவங்க எல்லாம் முக்தி. சுபஹானல்லாஹ், என்ன முக்தி என்ன இருக்காது, அவங்க எல்லாம் சொல்லிக்கிறது எல்லாம் முக்தி தான். எப்படி? ஆமா சரியா, ஊசி போட்டு எல்லாம் டாக்டர் தான் சொல்லிட்டு அது மட்டும் போட்டுக்க மாட்டாங்க. வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது, நம்ம மெடிக்கல் ஷாப்ல போனா ரேட் பாட்டு பாட்டுலாம் அந்த மாத்திரை அள்ளி போட்டுக்க வேண்டியது தானே. ஆனா மார்க்க மட்டும் அப்பளவு அப்பளவு ஈஸியா போச்சு. மார்க்கம் என்ன கேட்ட மார்க்க ஈச்சி தான். ஆமா கடையில முட்டாய் வாங்கி சாப்பிட்டதான் அவங்க ஈச்சி சொன்னாங்க. இந்த அபூபக்கர் போய் கடையில போய் நல்லா ஸ்வீட் வைக்க வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்ப கேளுங்க, அப்ப என்ன செய்தார்கள் அப்து ரஹ்மான் ரவுத்ரதியல்லாஹு அன்ஹு? ஏன்னா அவங்க இப்ப நம்ம காலம் எனக்கே நீ புரிஞ்சுங்க, அவ்வளவு அதாவது கல்வியிலும் கண்ணியத்திலும் மார்க்க விளக்கத்திலும் உறுதி பெற்ற உடனே அப்துல் ரஹ்மான் அவுக்கு சொன்ன பேச உடனே இருந்துட்டோம். அதே போல அமீர் முமின் ஆச்சு, உமர் ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றது, அவர் பாடம் செய்யறது செய்யட்டும் என்ற அலட்சியமும் இல்லை. ஏனென்றால் நவீனம் அவர்கள் அப்படித்தான் கல்வி படித்திருந்தார்கள். அத்தீனு அல் நஸீஹா, மார்க்கம் என்பது நன்மையை நாடுவது. யாருக்கு நாட வேண்டும்? முதலில் அல்லாஹ்விற்கு நாடு, பிறகு ரசூலுக்கு நாடு, பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாடு, பிறகு உங்களுடைய தலைவர்களுக்கு நாடுங்கள், பிறகு எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுங்கள். என்ன செய்யுங்கள், நீங்க முதல்ல மதீனாவுக்கு வந்து சேருங்க. நகரம் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள், அது தாருல் ஹிஜ்ரா. நபி அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து குடியேறிய இடம், எங்கே இறுதியாக வார்க்க முழுமை பெற்றதோ, நிறைவு பெற்றதோ, எங்கே வார்க்கத்தின் சட்டங்களுக்கு முழுமையான அடித்தளம் போடப்பட்டதோ, அந்த தாருல் ஹிஜ்ரா. வ தாரு சுன்னதி மதீனா, தாரு சுன்னா, சுன்னா போதிக்கப்பட்ட, சுன்னா கற்பிக்கப்பட்ட. சுன்னா என்ன? நபிமொழிகள், நபி மொழிகள் போதிக்கப்பட்ட இடம். அப்ப மதீனாவுக்கு அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயர் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட பெயர்? தாருல் ஹிஜ்ரா, தாரு சுன்னா. அங்க நீங்க வந்த உடனே ஃபதஹுல் ஸபி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார். அங்கே நீங்க நபியினுடைய தோழர்களை ஒன்று கூட்டுங்கள். இங்கே வந்திருப்பவர்கள், இங்கே வராமல் அங்கே தங்கி இருக்கின்ற நபியின் தோழர்களை ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார், முஹாஜிர்களும் இருக்கிறார்கள், அன்சாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒன்று கூட்டி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த கருத்தை, நீங்கள் சொல்ல வேண்டிய சட்டத்தை, ஒழுக்கத்தை சொல்லுங்கள். உங்கள் பேச்சை அவர்கள் சரியாக பதிவு செய்து கொள்வார்கள். அதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்வார்கள். ஒரே கோட்டை வீழ்ந்தான் அப்துல் ரஹ்மான். ஆனா இவங்க என்ன சொன்னார், இது ஹதீஸா ரசூலுல்லா சொன்னாங்க, அது அவர் சொன்னது, அது நாங்க என்ன பண்றோம், எப்படி இது என்ன நடக்கிறது? இல்லையே உமர் அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் அவுப்புறது எல்லாம் அவர்களுக்கும் இடையில் நடந்த சம்பாசனை, அந்த கருத்து பரிமாற்றம். அங்கே அப்துல் ரஹ்மான் ராவ் என்ன சொல்கிறார்கள், இங்கே பேசாதீங்க, இங்கே தூர தூரத்திலிருந்து கிராம மக்கள் எல்லாம் வந்து குடியே இருக்கிறார்கள், இங்கே பேசினா உங்க பேச்சுக்கு பல கருத்து கொடுப்பாங்க, பல மாதிரி அதை எடுத்துப்பாங்க. புரியாதவர்கள் இருப்பார்கள், மார்க்கத்தின் ஆழத்தை விளக்காதவர்கள் இருப்பார்கள், பிரச்சனை உண்டாகும். இங்க மதீனாவுக்கு வந்தவுடனே, தாரு ஹிஜ்ராவுக்கு வந்தவுடனே, தாரு சுன்னாவுக்கு வந்தவுடனே, நபியினுடைய சஹாபாக்களை ஒன்று சேர்த்து அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள். உங்கள் பேச்சை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் கருத்தை அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அவர்கள் அல்லா மேல சத்தியமா மதீனாவோட கோரி முதல் வேலை நாயகம் செய்வோம் அல்லா என்று சொன்னார்கள். அதே போல மதீனாவுக்கு வந்தவுடனே உமர் அவர்கள் புதுவா நிகழ்த்துகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் இந்த சம்பவத்தை பதிவு செய்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றார், நபியினுடைய காலத்திலே இஸ்லாம் இப்படித்தான் புரியப்பட்டது. சஹாபாக்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒவ்வொருவரும் தனித்து ஒரு கொள்கையை கோட்பாட்டை ஒரு வழிமுறையை உருவாக்கவில்லை. அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மஷ்வரா செய்து குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து தன்னிடம் இல்லாததை பிறரிடம் கேட்டுக்கொண்டு அவர்கள் புரிந்துதான் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அவர்களை முட்டாளாக்கி அவர்களை புரியாதவர்களாக ஆக்கி பின்னால் வருகின்ற நீங்கள் குரான் ஹதீஸோடு விளையாடாதீர்கள், அதை தனித்து புரிய முயற்சிக்காதீர்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். மக்காவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மதினாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அங்கே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு தாபிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவர்களுடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுக்கு பிறகு பல ஹதீஸ்களை இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை நாம் எவற்றை வலியுறுத்துகின்றன என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தொழுத சம்பவம், சஹாபாக்களோடு பழகிய சம்பவங்கள் என்ற பல சம்பவங்களை இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். தங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப மார்க்கத்திலே தொழுகை இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, ஜிஹாத் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல், தொழில்துறை என்று இருக்கின்ற அத்தனை சட்டங்களும் மக்கா மதீனாவில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதை சஹாபாக்கள் அங்கேதான் பார்த்தார்கள். மக்கா மதீனாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்காக சென்றாலும் சஹாபாக்களும் அவர்களோடு இருந்தார்கள். ஆகவே அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய புரிதலோடுதான் மார்க்கம் புரியப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு விவரித்து சொல்கிறார்கள். சரியா? அடுத்து இன்னொரு சில முக்கியமான பாடங்களை பார்ப்போம். ரொம்ப கரெக்டா. முதல் விஷயம், முதல்ல குரான் ஹதீஸ் தான் பின்பற்றுங்கிற முடிவு போயிடும். அப்பதான் குரான் பார்த்து பிதாத்து ஷிர்க்கு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் குரான் ஹதீஸ் தான் பின்பற்றுங்கிற முடிவு வந்து எல்லாத்தையும் நீக்கிறது. பிறகு இப்ப இந்த குரான் ஹதீஸ் எப்படி அணுகிறது, எப்படி அமலுக்கு கொண்டு வரும் போது சஹாபாக்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அமலுக்கு இந்த விஷயம் ஓரளவு எல்லாருக்கும் மனசுல பண்ணித்தான். அல்லாஹ் கேட்கிறது யாரெல்லாம் எங்களுக்கு இதாகிருக்கணும், அல்லாஹ் யாருக்கு புரிய வச்சாலும் அவங்களுக்கு தான் புரியும். அடுத்து பாருங்க, இந்த கிதாபு எழுத்து சார்பு கிதாபு சொன்னாங்க ஒரு முக்கியமான பாடம். சூரத்துல் பகராவுடைய 143வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகின்றார், وكذلك جعلناكم உம்மதன் வஸதா, நாம் உங்களை நடுநிலையான உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றோம், நாம் உங்களை நடுநிலையான உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றோம். இப்ப இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபுல் இஹ்திஸாம் கிதாபுல் சுன்னாவை ஒரு பாடமாக ஆக்கி பிறகு சொல்கிறார்கள், உமா அமர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بلزوم الجماعه وهم اهل العلم. நபி அவர்கள் எப்போதும் ஜமாஅத்தோடு இருக்க சொன்னார்கள். இப்ப ஜமாத்துல நீங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்துடாதீங்க, ஏன்னா ஜமாத்துக்கிற பேர ஒரு ரெண்டு கூட்டம் வச்சு சண்டை போட்டு இருக்கு. சரியா? ஒரு கூட்டம் திருச்சி, இன்னொரு கூட்டம் டெல்லி. இதை வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தோடு இருக்கும்படி கட்டளையிட்டார்கள். அப்ப இப்ப புகாரி அவர்கள் அதற்கும் அங்கே விளக்கம் சொல்கிறார்கள். ஜமாஅத் என்பவர்கள் யார் என்றால், வஹும் அஹ்லுல் இல்மி. ஜமாஅத் யார்? இல்மை கற்றவர்கள், இல்மை சுமந்தவர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி பாடத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஹதீஸ்களை பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். இல்ம் என்பது அல்லாஹ்விடமிருந்தும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சஹாபாக்களிடமிருந்தும் பெறப்பட்டதுதான் இல்ம். இந்த பாடத்தில் திரும்ப திரும்ப பல ஹதீஸ் வரும்போது அங்கே என்ன சொன்னார்கள் என்ற புகாரில் இல்ம் என்பது எது? குர்ஆன். இல்ம் என்பது எது? சுன்னா. இல்ம் என்பது எது? சஹாபாக்களிடமிருந்து பெறப்பட்டது. அதற்கு விளக்கமாக அப்ப அஹ்லுல் இல்ம் தான் ஜமாஅவை தவிர, ஜமாஅத்துங்கிற பேரை யாராவது தனியா வைத்துக் கொண்டாலோ அல்லது நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று சேர்த்துக் போட்டாலோ அது சரியாக ஆகிவிடாது. உடையவர்கள் குர்ஆன் சுன்னாவை அதை அழகிய முறையிலே பின்பற்றக்கூடிய ஐம்பு உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கமாக ஆகும். அவர்களோடு தான் நாம் இருக்க வேண்டும். சரி, இப்போ முதல் முதலாக அபு சயீது குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலேயே பல இடங்களில் விரிவாக வந்துவிடக்கூடிய ஹதீஸ். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் கஷ்டத்தில் சிரமத்தில் பிரச்சனையில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் நூறு நாளைக்கு சிராமிடத்தில் போவாங்க. அப்போ அவங்க இடத்துல சிபாரசுக்கு வருவாங்க போவாங்கிற நீளமான ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நூறு நாளைக்கு இஸ்லாம் அவங்களை கொண்டு வந்து ஹல் பல்லவத் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டீர்களா என்று கேட்பான். அப்ப நூறு நாளைக்கு இஸ்லாம் என்ன சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் என்று சொல்வார்கள். அப்ப அவர்களுடைய உம்மத்தை அழைத்து கேட்கும் போது எங்களுக்கு யாருமே வந்து சொல்லலையே என்று பொய் சொல்லி மறுத்து விடுவார்கள். அப்ப நூஹ் நபியிடத்திலே அல்லாஹ் கேட்பான், மன்ஷுஹூதுக உங்களுடைய சாட்சிகள் யார் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், முஹம்மது உம்மத்துஹு, முஹம்மது நபியும் அவர்களுடைய உம்மத்தும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்ப அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வந்தவுடனே அவர்களை நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். அதற்கு பிறகு சூரத்துல் பக்ரா 143வது வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஓதி காட்டினார்கள். இப்ப இந்த இடத்துல وكذلك جعلناكم امه وسطا நடுநிலையான உம்மத்தாக நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப நடுநிலையான உம்மத் என்றால் என்ன, கால அத்லன் நீதமான உம்மத்தாக. அப்ப இதற்கு விளக்கமாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீதம் என்பது இல்மு உடையவர்களிடத்தில் தான் இருக்கும். இல்மு இல்லாத ஜஹுல் அறியாமை மக்களிடத்திலே நீதம் என்பது இருக்காது. அப்ப இல்மு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் நாளை வறுமையிலே சாட்சி அளிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த கண்ணியம் கொடுக்கப்படும். அப்ப அந்த இல்மு உடையவர்கள் தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள், அவர்களோடு தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முஹாஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார். அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஹதீஸ்களை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவருடைய பிரசங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு நீளமான ஹதீஸ், அதாவது அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தோடு இருங்கள், வஇய்யாகும் பில் ஃபுர்கா, பிரிந்து செல்வதை விலகி செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். தனித்து செல்பவரோடு ஷைத்தான் இருக்கிறான், அவன் இரண்டு பேரிலிருந்து மிக தூரமாக இருக்கிறான். அப்ப ஜமாஅத்தோடு இருங்கள், தனித்து நீங்கள் செல்லாதீர்கள். அப்ப இது எந்த விஷயத்தில் சொல்லப்பட்டது, ஏதோ தனித்தா இருந்தா பயமா இருக்கும் ரூம்ல ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சுக்கிறது அதுலேயே சொல்லப்பட்டது இல்லை. மார்க்க விஷயத்திலே தனித்த கருத்துகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிடாதீர்கள், நீங்கள் ஜமாஅத்தோடு இருங்கள். உங்கள் மாதிரி ஒரு கருத்து இந்த மார்க்கத்தில் சொல்லவங்க யாரும் இருக்கிறார்களா என்று பாருங்கள். இதைத்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா தக்குலு ஃபி ஷரீஅத்தி கௌலன் லைஸ லக ஃபீஹி இமாமுன், உனக்கு முன்னால் ஒரு பெரிய இமாம் ஒரு வழிகாட்டி சொல்லாத சொல்லை இந்த மார்க்கத்திலே புதிதாக சொல்லாதே, இது ஏன் கருத்துன்னு சொல்லி அதை வேணா உன் வீட்டுக்குள்ள சாப்பாடு சமைக்கிறதுக்கு வேணும்னா சொல்லிக்க, இப்படி சமைச்சா டேஸ்டா இருக்கும் சொல்லி அதை உம்மத்துக்கு வந்து மார்க்கத்திலே சொல்லாது. புரியுதுங்களா, யாருக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியை நடுப்பகுதியை விரும்புகிறார்களோ அவர்கள் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு ஏவுகிறேன், அல்லாஹ் எனக்கு அதை எழுதியிருக்கிறான், கட்டுப்படுத்தி அல்லாஹின் பாதையை நிஹாஜ் செய்யுங்கள், எந்த இடத்தை மார்க்கத்தை பேணுவதற்கு தடை விதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தை நீங்கள் புறப்பட்டு விடுங்கள், ஜமாஅத்தை பற்றி பிடித்து வாருங்கள். அப்ப இந்த ஜமாஅத்தை பற்றித்தான் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது என்ற விளக்கத்தை நமக்கு கூறி தனிப்பட்ட கருத்துகளையும் தனித்தனி சிந்தனைகளையும் மார்க்கத்தில் அனுமதிக்க கூடாது. அப்ப ஜமாஅத்திலேயே சிறந்த ஜமாஅத் யார்? எந்த ஜமாஅத் வாழும் பொழுது அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றும் அவர்கள் மீது திருப்தி உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த ஜமாஅத் தான். அந்த ஜமாஅத்தின் அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய ஜமாஅத் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்து விளக்குகிறார்கள். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகள் அனைத்திலும் நமக்கு மிகப்பெரிய விளக்கங்களை தருகிறார்கள். அவை ஒவ்வொன்றும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை ஏற்க வேண்டும், அவர்கள் கூறிய விளக்கத்தின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸை புரிய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து ஒரே ஒரு முக்கியமான ஹதீஸ் அவர்கள் முடிச்சுக்கொள்ள, இது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, அதனால இந்த பாடத்துல நம்ம இந்த ஒரு ஹதீஸையும் படித்துக் கொள்வது நல்லது. அப்ப சில பேர் இன்று அதாவது தாவா என்ற பெயரிலோ அல்லது வேறு பெயர்களிலோ ஏனைய மதத்தவர்களுடைய புத்தகங்களையும் படிக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், அதை வைத்து இஸ்லாமை புரிய வைக்கலாமா என்று ஒரு முயற்சி செய்கிறார்கள். இப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அழகான ஒரு பதிலை இந்த பாடத்தில், அதாவது இதே இந்த குர்ஆனை கட்டிப்பிடித்தல் என்ற நூலில் 25வது தலைப்புல நீங்க சஹீஹ் புகாரியில தமிழாக்கத்தில் கூட நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம சுருக்கமா சொல்றோம். அதுவே நபி அவர்கள் சொன்னார்கள், சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் எதையும் விசாரிக்கார்கள் என்று சொன்னார்கள். இப்ப மாவியர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே சில பேர் பேசுவதை கேள்விப்பட்டார்கள். அங்கே காபூல் அஹ்பார் என்று ஒருவர் இருந்தார், அவர் யூதராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர். அந்த யூதராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே இவர் ரொம்ப ஒரு உண்மையாளராக இருந்தும் கூட இவரும் சில நேரங்களிலே செய்திகளை கலப்பவராக இருந்தார். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களின் பேச்சிலே நிம்மதி கொள்ள முடியாது, கண்டிப்பாக அவர்கள் கலந்து கொண்டே இருந்தார்கள். இப்ப அதுகூறியார்கள், அன்பர்கள் அறிவிக்கிறார்கள், யூதர்கள் தௌராத்தை எதிரான பாசையிலே படித்து முஸ்லிம்களிடத்திலே வந்து அரபியிலே அதை விவரித்து சொல்வார்கள். அப்ப ரசூல் சொன்னார்கள், அவர்களை நம்பவும் செய்யாதீர்கள், அவர்கள் சொல்வதும் பொய் என்றும் சொல்லாதீர்கள், விட்டு விடுங்கள். ஆமாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொண்டோம், உங்களுக்கு இறக்கப்பட்டிருந்ததையும் நம்பிக்கை கொண்டோம். அவ்வளவுதான், உங்களிடத்துல நீங்க சொல்றதுனால கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல கிறிஸ்தவர்களை இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் யூதர்களிடத்தில் நீங்கள் ஏன் எப்படி விசாரிக்க செல்வீர்கள்? உங்களுடைய தூதரின் மீது, அல்லாஹ்வின் தூதரின் மீது உங்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம் அப்படியே புத்தம் புதுசாக இருக்கிறது, அப்படியே தாவதாவா பிரஷா இருக்கிறது, தக்கரவுனஹும் அஹ்தன், கலப்படம் இல்லாமல் அப்படியே புதுசாக அதை அதை திரிக்கப்படாமல் அப்படியே சுத்தமாக நீங்கள் ஓடி கொண்டிருக்கிறீர்கள், அதில் எந்த கலப்படமும் வரவில்லை, புதுசாக புத்தம் புதுசாக இருக்கிறது, அதற்கு இன்னும் காலம் செல்லவில்லை. அந்த குர்ஆன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது, அந்த வேதக்காரர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை புரட்டி விட்டார்கள், அதை மாற்றி விட்டார்கள், தாங்களாக புத்தகத்தை எழுதிக்கொண்டு இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அற்ப தொகையை விலை பேசி வாங்குவதற்காக உங்களிடத்தில் அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய கல்வி நீங்கள் அவர்களிடம் கேட்பதிலிருந்து உங்களை தடுக்கவில்லையா? புரியுது அவங்களுக்கு? உங்களுக்கு குரானுடைய அழிவு வந்திருக்கிறது. அந்த அழிவு நீங்கள் அவர்களிடம் கேட்பதிலிருந்து உங்களை தடுக்கவில்லையா? அவர்களில் யாராவது வந்து உங்களிடத்திலே குர்ஆனிலே என்ன இறக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நீங்கள் அவர்களிடத்திலே சென்று தௌராத்தை படிக்கிறீர்கள், இன்ஜிலை படிக்கிறீர்களே, அவர்கள் உங்களிடத்திலே வந்து குர்ஆனை படித்திருக்கிறார்களா, படிக்கிறார்களா, கேட்கிறார்களா? இப்படி சொன்னார்கள் பாருங்கள். அப்ப இந்த மூன்று அறிவிப்புகளின் மூலமாக புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆன் நமக்கு போதுமானது. முந்திய வேதங்களை ஆய்வு செய்து அதை புரட்டி பார்த்து அதிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி நாம் இஸ்லாத்தை சொல்றோம் என்றெல்லாம் நீங்க முயற்சி செய்ய தேவையில்லை. காரணம், அவையெல்லாம் புரட்டப்பட்டவை, மாற்றப்பட்டவை. அல்லாஹ் தௌராத் என்று, இன்ஜீல் என்று, முந்திய வேதங்கள் என்று எதை இறக்கினாரோ அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்களுடைய வேதம் அதில் உள்ள அத்தனை தெளிவான உண்மைகளையும் தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டது. அப்ப இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் வேதமும் நபியும் சுன்னாவும் வந்ததற்கு பிறகு அதை கொண்டு அவர் நிறைவடைந்து விட வேண்டும். அதற்கு பிறகு வேறொன்றிலும் சத்தியம் இருக்குமா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலும் ஏதாவது நமக்கு தேவையான கருத்து இருக்குமா என்று தேட வேண்டிய அவசியத்தை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வைக்கவில்லை. இதையே ஆய்வு செய்வதற்கும், படிப்பதற்கும், தெரிவதற்கும், அமல் செய்வதற்கும் இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் தேவை இருக்கும் போது வாழ்க்கையை ஏன் தேவையில்லாத, பிரயோஜனம் இல்லாத விஷயத்திலே வீணடிப்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் உங்களுக்கும் நல்லாக்கியும் செய்வாராக. அப்ப கல்வி என்பதை அதற்குரிய அறிஞர்களிடமிருந்து தேட வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து தேட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நமது மார்க்கத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இயக்கங்களுக்கு ஏற்ப, ஜமாத்துகளுக்கு ஏற்ப, குழுக்களுக்கு ஏற்ப மார்க்கம் என்ற மார்க்கத்தை பிரித்துவிடக் கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஜமாஅத்தாக எந்த விதமான பிரிவும் இல்லாமல் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை வைத்திருந்தாலே அந்த ஒரு ஜமாஅத் தான் நமக்கு முன்னோடியாக, முன் உதாரணமாக, வழிகாட்டிகளாக இருப்பதற்கு தகுதியானவர். அவர்களை நாம் வழிகாட்டிகளாக வைத்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை புரிவதில் எந்த விதமான வழிகேடுகளோ, தவறான சிந்தனைகளோ, அல்லது குழப்பங்களோ, சந்தேகங்களோ வராது. அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்வதற்கு, மார்க்கத்தை பின்பற்றுவதற்கெல்லாம் உதவி செய்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.